மோசேயின் வரலாறும் இஸ்ரவேலின் நியாய பிரமாணமும். ஆதிரகாமின் பேரனான யாகோபின் குமாரர் 12 பேர், அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரின் 12 கோத்திரங்களின் ஆதிப்பிதாக்கள் எனப்பட்டார்கள். அவர்கள் பிழைப்பதற்காக எகிப்திற்கு போனார்கள். அதன் பின் எகிப்தியரின் அடிமைகளானார்கள். மோசே அவர்களை எகிப்திலிருந்து வனாந்திரத்திற்குள் வழி நடத்தி சென்றான். அங்கே அவர்கள் தேவனிடமிருந்து நியாயப்பிரமாணத்தை பெற்றுக் கொண்டார்கள். இதுவே இஸ்ரவேல் நாட்டின் சட்டமாக 1500 ஆண்டுகளுக்கு நீடித்தது. இஸ்ரவேலின் கோத்திரங்கள் ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசாக்கார், செபுலோன், காத், ஆசேர், தான், நப்தலி, யோசேப்பு, பென்யாமின். கிமு 1650 கொடிய பஞ்சம் ஏற்பட்டதால் யாக்கோபும் அவன் குடும்பமும் கானானை விட்டு எகிப்திற்கு போனார்கள். அவர்கள் மொத்தம் 75 பேராக இருந்தார்கள். 200 ஆண்டுகளுக்கு சற்று அதிகமான காலத்திற்குள் அவர்கள் 20 லட்சம் பேராக பழுகி பெருகி எகிப்தியருக்கு அடிமைகளானார்கள். எகிப்திலிருந்து புறப்பட்டு சென்ற வரலாறு. மோசே தனது 80 வயதில் எகிப்தின் பார்வோனுக்கு தேவனிடமிருந்து வந்த செய்தியை அறிவித்தான். என் ஜனங்களை போகவிடு என்பதே அச்செய்தி. தம் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பது மட்டுமே தேவனுடைய விருப்பம் என்றில்லை. அந்நாட்களில் மிக வல்லமை பொருந்திய நாடாக விளங்கிய எகிப்தின் மீது தமது வல்லமையை விளங்க பண்ண வேண்டும் என்பதும் அவருடைய நோக்கமாயிருந்தது. யாத்திராகமும் 9:16 பார்க்கலாம். மாபெரும் மாற்றத்தை விளைவிக்க கூடிய தொடர்ச்சியான வாதைகளின் முடிவாக எகிப்தின் முதற்பேரானவர்களும் முதற்பேரான மிருக ஜீவன்களும் மறித்த பின்னரே எகிப்தியர் மன்னன் இஸ்ரவேல் புத்திரர் சிவந்த சமுதிரத்தின் வழியாய் தப்பிக்க அனுமதித்தான். 10 வாதைகள். தண்ணீர் இரத்தமாக மாறினது. யாத்திராகமம் 7:14-25 தவளைகள். யாத்திராகமம் 7:25 கடைசி வரைக்கும் மற்றும் 8:1-15 பேன். யாத்திராகமம் 8:16-19 வண்டு. யாத்திராகமம் 8:20-32 ஆடு மாடுகள். யாத்திராகமம் 9:1-7 கொப்பளம். யாத்திராகமம் 9:8-12 கல்மழை. யாத்திராகமம் 9:13-35 வெட்டுக்கிளி. யாத்திராகமம் 10:1-20 காரிருள். யாத்திராகமம் 10:21-29 தலைப்பிள்ளை சங்காரம். யாத்திராகமம் 11:1-10 மற்றும் 12:29-30 தேவன் செய்த ஆச்சரியமான இந்த அற்புதங்களை எல்லாவற்றையும் பின்னர் தொடர்ந்து அவர்களை விடுவித்து வந்ததையும் பிற்காலங்களில் அடிக்கடி நினைவுபடுத்தி வந்தார். அவர்கள் இருப்பதே தேவனால்தான். ஆகவே அவர்கள் அவருக்கு நன்றி கடன் பட்டவர்கள் என்பதை நினைவுறுத்தி வந்தார். எல்லாவற்றை காட்டிலும் பெரிய அதிசயம் யாதெனில் சிவந்த சமுத்திரம் இஸ்ரவேலர் தப்பிக்க இடம் கொடுத்தது. எகிப்தியரை அழித்து போட்டது. இதுதான் யாத்திராகமம் என்றால் புறப்பட்டு செல்வது என்பது பொருள். ஆனால் உண்மையில் எகிப்தை விட்டு செல்ல வேண்டுமாயின் தேவனுடைய மக்கள் சுயத்தை விட்டு திரும்பி தங்கள் சிருஷ்டிகரை சார்ந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பாடத்தை அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்று தேவன் அவர்களை வண்ணாந்திரத்திற்கு கொண்டு வந்தார். உபாகமம் 8:2 மோசேயின் நியாயப்பிரமாணம். இஸ்ரவேல் புத்திரரின் சத்துருக்கள் அழிக்கப்பட்டதாயிற்று. அவர்களுக்கு அற்புதமான வல்லமையான செயல்களினால் விடுவிக்கப்பட்டு விட்டார்கள். ஆகவே தேவன் அவர்களை படைத்து காத்து வந்திருக்கிறார் என்பது குறித்து இஸ்ரவேல் ஒருபோதும் சந்தேகிக்க முடியாது. அவர்கள் தேவனுக்கு உண்மையாயிருப்பதை பொறுத்து அவர்களின் சிறப்புரிமைகளுக்கும் இருக்கும். இந்த உண்மைத்தன்மையை வளர்ப்பதற்காக மோசேயின் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஆசரிப்பு கூடாரம் நிறுவப்பட்டது. ஆசரியர்களும் லேவியரும் பணியில் அமர்த்தப்பட்டார்கள். பலிகள் பற்றிய நியமம் ஒழுங்குகள் கொண்டு வரப்பட்டது. 10 கற்பனைகள், இல்லையென்றால் 10 கட்டளைகள். என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். உனக்கு ஒரு விக்கிரகத்தை உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணாய் வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. உன் அயலானுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. உன் அயலானுக்குரிய யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. உபாகமம் 5:6-21 வரைக்கும் பார்க்கலாம். 10 கட்டளைகள் அனைத்துமே மற்றவர்களுக்கு மனிதன் ஆற்ற வேண்டிய கட்டளைகள் மற்றும் கடமைகள் மற்றும் பொறுப்புகளை காட்டுகின்றன. முதலில் தேவனுக்கு, அடுத்ததாக அதாவது இரண்டாவதாக குடும்பத்திற்கும், மூன்றாவதாக மனித குலம் முழுமைக்கும் சுயத்தை கவனிக்கும்படி ஒரு கட்டளையும் இல்லை என்பதை கருத்துன்றி பார்க்கவும். ஆகவே 10 கட்டளைகளில் காணப்படும் முக்கியமான அம்சம் தன்னலமின்மை. ஒவ்வொரு கட்டளையிலும் சுயத்தை வெறுத்து பிறருக்கு சேவை செய்வதற்காக மட்டுமே வாழ வேண்டும் என்ற ஒரு அழைப்பு உள்ளது. மோசேக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள் இஸ்ரவேல் புத்திரருக்கென கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவைகளுக்கு பின்னுள்ள கொள்கைகள் இன்றும் அதே அளவு பயனுள்ளவையாய் இருக்கின்றன. கற்பனையின் சாரம் என்ன என்பதை இயேசு காட்டினார். மத்தேயு 22:37-40 வரைக்கும் பார்க்கவும். உன் தேவனாகிய கர்த்தரில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. உன்னை போல் உன் பிறனையும் நேசிப்பாயாக. இயேசுவானவர் 10 கற்பனையில் 9 மறுபடியும் உறுதிப்படுத்தினார். அவைகளுக்கு மேலும் பெரிய அர்த்தத்தை கொடுத்தார். ஓய்வு நாளை ஆசரிப்பதன் உண்மையான நோக்கம் யாதெனில், ஒவ்வொரு நாளும் நம் வாழ்வில் தேவனை கொண்டிருக்க வேண்டும். ஒரு நாளை மற்ற நாளை காட்டிலும் விசேஷமாக எண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கொலோசேயர் 2:16, கலாத்தியர் 4:10. 10 கட்டளைகளுடன் கூட இன்னும் சில பிரமாணங்களும் நியாயங்களும் கொடுக்கப்பட்டுள்ளன. இவை பல்வேறு விசேஷங்களில் தேவனுடைய சித்தத்தை கூறுகின்றன. மேலும் இவை தேவனை குறித்தும் ஆராதனையை குறித்தும் பிறரை பற்றியும் அவர்கள் வாழும் நாட்டிலுள்ள மக்கள் பற்றியும் இஸ்ரவேலரின் மனப்பான்மையை ஒழுங்குபடுத்தக்கூடிய சட்டங்களையும் கூறுகின்றன. இந்த பல்வேறு சட்டங்கள் மற்றும் நியமங்கள் யாவும் ஒருங்கே மோசேயின் நியாயப்பிரமாணம் என்றழைக்கப்பட்டிருக்கின்றன. நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்திருந்தால் மேசியாவின் வருகை மட்டும் இஸ்ரவேலர் வாக்குத்தத்த பூமியில் தொடர்ந்து வாழ்ந்திருப்பார்கள்.